கேஎஃப்சி. இந்த பெயரை கேட்ட நொடி நல்ல மிருதுவான சிக்கனும் கஸ்டமர்களை புன்னகையோடு வாசலில் நின்று வரவேற்கும் விதமாக அமைந்த குறுந்தாடி தாத்தாவின் படமும் தான் நினைவுக்கு வரும். பல ஆயிரம் கோடி டாலர் மதிப்புள்ள இந்த துரித உணவகத்தின் நிறுவனர் ஹார்லன் டேவிட் சாண்டர்ஸ். அத்தனை சுவையான சிக்கனை தன் காலம் பூராவும் கஸ்டமர்களுக்கு கொடுத்த அவருக்கு வாழ்க்கையில் வெற்றி என்பது எளிதாக கிடைத்துவிடவில்லை. பல்வேறு ஏற்ற இறக்கங்களுக்கு பிறகுதான் அவர் உலக புகழ்பெற்ற முதலாளியாக மாற முடிந்தது. சாண்டர்ஸ் இராணுவ பணி எதுவும் செய்யவில்லை, ஆனாலும் உணவுத்துறையில் அவருடைய சேவைக்காக கெண்டக்கி கர்னல் என்று அன்போடு அழைக்கப்பெற்றார். அவர் தன்னுடைய அந்திம காலமான 49வது வயதில் கேஎஃப்சி சிக்கனுக்கான ரகசிய ரெசிபியை தயார் செய்து தனது 65வது வயதில் அதனை வியாபாரம் செய்ய தொடங்கினார். ஆனால் இந்த நிகழ்வுகளுக்கு முன்னால் கர்னல் வாழ்ந்த வாழ்க்கை அவ்வளவு இனிமையானது அல்ல. யார் இந்த ஹார்லன் டேவிட் சாண்டர்ஸ்? கேஎஃப்சி எனும் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை அவர் கட்டி எழுப்பியது எப்படி? கேஎஃப்சியின் முழுமையான வரலாற்றை தெரிந்து கொள்ள நாம் சாண்டர்ஸின் வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்காவின் இந்தியானா மாகாணத்தில் 1890 ஆண்டு ஹென்ரிவில் சாண்டர்ஸ் பிறந்தார். அன்றாட சாப்பாட்டுக்கே திண்டாடும் வறுமையான குடும்பத்தில் மூத்த பிள்ளையாக பிறந்தார் சாண்டர்ஸ். குடும்பத்தின் சுமையை தாங்க வேண்டும் என்பதற்காக அப்பா அம்மா என இருவருமே வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம் இருந்தது. மூத்த பிள்ளையான சாண்டர்ஸுக்கு கீழ் ஒரு தம்பி மற்றும் ஒரு தங்கை. தன்னுடைய 5வது வயதிலேயே தன் தந்தையை இழந்தார் சாண்டர்ஸ். அப்பாவும் இல்லை, அம்மாவும் வேலைக்கு சென்று விடுவதால் தன் உடன் பிறந்தவர்களை பார்த்துக் கொள்வதோடு அவர்களுக்கு உணவு சமைத்து கொடுக்க வேண்டிய பணியும் மூத்த பிள்ளையான சாண்டர்ஸின் தோளில் இறங்கியது. இப்படி சமைக்க தொடங்கிய அவர் கொஞ்சம் கொஞ்சமாக காய்கறி மற்றும் இறைச்சி உணவுகளை சமைப்பதில் நிபுணத்துவம் பெறத் தொடங்கினார். ஆரம்பத்தில் வெறுப்போடு சமையல் செய்ய தொடங்கிய சாண்டர்ஸ் போக போக அதில் விருப்பத்துடன் ஈடுபட ஆரம்பித்தார். அவர் சிக்கன் செய்வதை பார்ப்பதற்கென்றே அந்த காலத்தில் ஒரு ரசிகர் கூட்டம் இருந்தது. தாயுடைய ரெசிபியோடு சேர்த்து தன்னுடைய சொந்த கற்பனைகளையும் சேர்த்து சமையலில் பல சோதனை முயற்சிகளில் ஈடுபட்டார் சாண்டர்ஸ். அவருக்கு அப்போதே ஒரு உணவகம் தொடங்க வேண்டுமென்ற கனவு இருந்தது. ஆனால் காலம் வேறு ஒன்றை அவருக்காக வைத்திருந்தது. இந்த நிலையில் அவருடைய தாய் வேறொருவரை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார். ஆனால் தனது மாற்றாந்தந்தையை ஆரம்பத்திலிருந்தே அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவரும் தன் பங்குக்கு சாண்டர்ஸை கடுமையாக கொடுமைப்படுத்தினார். இதனைத் தொடர்ந்து சாண்டர்ஸின் தாய் அவரை ஒரு விவசாய பண்ணையில் கூலியாளாக சேர்த்து விட்டார். மாதச் சம்பளம் வெறும் $4 தான். சாண்டர்ஸ் வேலை செய்யும் பண்ணைக்கு எப்போதாவது ஒரு நாள் தான் அவரை பார்க்க அவரது குடும்பத்தினர் வருவார்கள். குடும்பம் இருந்தும் ஒரு அனாதையைப் போலவே வாழ்ந்து வந்தார் சாண்டர்ஸ். அவருக்கு அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் ஒரு உணவகத்தை எப்பாடுபட்டாவது ஆரம்பித்து விட வேண்டும் என்கிற கனவு நீடித்தது. தந்தையுடன் மேலும் மேலும் எதுவுமே ஒத்துப்போகாத நிலையில் சாண்டர்ஸ் தன்னுடைய 12வது வயதில் வீட்டை விட்டு வெளியேறினார். அதன் பிறகு அவருடைய தாய்மாமா வீட்டில் வளர்ந்தார். அவர் தன்னுடைய 15வது வயதில் இராணுவத்தில் சேர்ந்தார். வெறும் 4 மாதங்களிலேயே அந்த வேலை பிடிக்காமல் வேலையை விட்டு விட்டார். சிறு வயதிலிருந்தே சாண்டர்ஸ் ஒரு சிக்கனமான மனிதராகவே இருந்து வந்துள்ளார். எப்படியாவது சிறிது பணத்தை சேர்த்து உணவகம் அமைத்துவிட வேண்டும் என்பதுதான் மனதில் அவருக்கு எப்போதும் ஓடிக்கொண்டிருந்தது. மாடு போல கடுமையாக உழைத்த போதிலும் சாண்டர்ஸ் தன் கோபத்தாலும் யாருக்கும் கீழ்படியாத குணத்தாலும் பார்த்த எந்த ஒரு வேலையிலும் நிலையில்லாமல் இருந்தார். அவர் கெண்டக்கி நகரில் பல்வேறு வேலைகளை பார்த்து வந்தார். ஆரம்ப காலத்தில் ஒரு பண்ணையில் தொழிலாளியாக வேலை பார்த்தார். அதன் பிறகு லாரி டிரைவராகவும் சில காலம் பணிபுரிந்தார். சில காலம் ரயில்வே தொழிலாளியாக கூட சாண்டர்ஸ் பணிபுரிந்தார். இத்தனை கஷ்டங்களுக்கு மத்தியிலும் சட்டப்படிப்பை முடித்துவிட்டு வழக்கறிஞராக முன்னேறினார். ஒரு வழியாக எல்லாம் சரியான திசையில் போய்கொண்டிருக்கின்றன என்று அவர் நிம்மதி பெருமூச்சு விட்ட நிலையில் அவருடைய முன்கோபம் அவருடைய வேலைக்கு எமனாக வந்து நின்றது. முன்னர் தனது வாடிக்கையாளருடன் ஏற்பட்ட கருத்து முரண்பாட்டின் காரணமாக அவருடன் நீதிமன்ற வளாகத்திலேயே வைத்து கைகலப்பில் ஈடுபட்டதால் அவருடைய வேலை பறிபோனது. பின்னர் வேறு வழியில்லாமல் சாண்டர்ஸ் தனது தாய் வீட்டிற்கே திரும்பி வந்தார். அதன் பின்னர் சில காலம் அவர் ஒரு காப்பீட்டு விற்பனையாளராக வேலை செய்தார். அதன் பிறகு ஒரு படகு நிறுவனத்தில் செயலாளராகவும் பணியாற்றினார். ஆனால் எதுவுமே பெரிய அளவில் கை கொடுக்காத நிலையில் மீண்டும் கெண்டக்கி நகருக்கே திரும்பி வந்தார். தொழில் ரீதியாக இன்னல்களை சந்தித்து வந்தாலும் சொந்த வாழ்க்கையில் சில வசந்தங்களும் அவ்வப்போது அவர் பக்கம் வீசியது. 18வது வயதிலேயே ஜோசபின் கிங் என்கிற ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் சாண்டர்ஸ். அடுத்த ஆண்டே அவர்களுக்கு குழந்தையும் பிறந்துவிட்டது. ஆனால் ஒரு நிலையான வருமானம் இல்லாத காரணத்தால் அவர் வாழ்க்கையில் எந்நேரமும் புயல் வீசிக்கொண்டே இருந்தது. முன்கோபத்தின் காரணமாக மனைவியுடன் சண்டை போட்டதால் அவர் குழந்தையை எடுத்துக்கொண்டு தாய் வீட்டுக்கு சென்று விட்டார். மிகுந்த மனக்குழப்பத்தில் இருந்த சாண்டர்ஸ் தன் குழந்தையை பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் தன் மனைவிக்கு தெரியாமல் கடத்தவும் முயன்றிருக்கிறார். ஆனால் அது தோல்வியில் முடியவே தன் மனைவியிடம் மீண்டும் தன்னுடன் வந்து வாழுமாறு கெஞ்சி சம்மதிக்க வைக்கிறார். 25வது வயதில் தனக்கு தெரிந்த எல்லா வேலைகளையும் செய்து பார்க்க ஆரம்பிக்கிறார். கெண்டக்கியில் மிச்சலின் என்கிற நிறுவனத்தில் டயர் விற்பனையாளராக கூட சில காலம் வரை வேலை செய்து பார்த்தார். அங்கு கொஞ்சம் பிடிப்பு ஏற்பட்டவுடன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கெண்டக்கியில் எரிவாயு இயக்குநராக உயர்ந்தார். எல்லாம் நல்லபடியாக சென்று கொண்டிருந்த நேரத்தில் மீண்டும் அவருடைய வாழ்க்கையில் புயல் வீசியது. அமெரிக்காவில் ஏற்பட்ட பொருளாதார மந்தத்தின் காரணமாக அவர் வேலை பார்த்து கொண்டிருந்த எரிவாயு நிறுவனம் இழுத்து மூடப்பட்டது. இந்த பின்னடைவு அவரை மிகவும் வருத்தப்பட செய்தாலும் அவருடைய வாழ்க்கையே மாற்றி போட்ட திருப்பு முனை என்று கூட சொல்லலாம். சில நாட்கள் வீட்டிலேயே முடங்கி கிடந்த சாண்டர்ஸ் அதன் பிறகு அரசாங்கத்திடமிருந்து கிடைத்த முதியோர் ஓய்வு தொகையையும் கடனாக வாங்கிய கொஞ்சம் பணத்தையும் வைத்து தன்னுடைய 65வது வயதில் சிறிய அளவில் உணவகம் ஒன்றை ஆரம்பித்தார். 15 வயதில் தொடங்கி 65 வயது வரை தான் தொட்டதெல்லாம் தோல்வியில் முடியவே வெற்றி பெற்றாக வேண்டிய கட்டாயத்துடன் உணவகத்தை ஆரம்பித்தார். சொல்லப்போனால் அவருடைய கடைசி நம்பிக்கையே அந்த ஹோட்டல்தான். ஆரம்பித்த புதிதில் எல்லாம் நல்லபடியாகத்தான் சென்று கொண்டிருந்தது. ஆனால் நெடுஞ்சாலை பணி காரணமாக அந்த உணவகம் இழுத்து மூடப்பட்டது. ஒரு பக்கம் வாங்கிய கடன் வேறு அவர் கழுத்தை நெரித்தது. இதனால் விரக்தியின் விளிம்பிற்கே சென்ற அவர் தன்னுடைய உயிரையே மாய்த்துக் கொள்ள முடிவு செய்கிறார். ஆம், தற்கொலைக்கு முயன்றார் சாண்டர்ஸ். ஆனால் தற்கொலைக்கு முன்பாக ஒரு கணம் யோசித்து பார்க்கிறார். எத்தனையோ தொழில் செய்து பார்த்தாகிவிட்டது, எதுவும் ஒழுங்காக செல்லவில்லை. சரி, கடைசியாக ஒரு முறை தன் அம்மா சொல்லிக் கொடுத்த சிக்கன் செய்முறையை தொழிலாக செய்ய முடிவெடுக்கிறார். 2 குக்கர், சிறிதளவு மாவு, தனது ரகசிய மசாலாவை தன்னுடைய காரில் எடுத்துக்கொண்டு ஊர் ஊராக சுற்றுகிறார் சாண்டர்ஸ். தனக்கு மிக சுவையாக சிக்கன் செய்ய தெரியும் என்றும் அதைத்தான் சொல்லிக் கொடுப்பதாகவும் அதற்கு சிறிதளவு பணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் முதலீட்டாளர்களிடம் அவர் கோரிக்கையாக இருந்தது. ஆனால் ஆரம்ப கட்டத்தில் KFC சிக்கன் நிறுவனத்தில் முதலீடு செய்ய பெருமுதலாளிகள் 1009 முறை நிராகரித்துள்ளனர். நினைத்து பாருங்கள், இன்று உலகம் முழுக்க இளசுகள் முதல் பெரியவர்கள் வரை தன் சுவையால் கட்டிப்போட்டு வைத்திருக்கும் KFC சிக்கன் 1009 தடவைக்கு மேல் நிராகரிக்கப்பட்டது என்றால் நம்ப முடிகிறதா? 1010வது நபரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இப்போது உலகையே தன் சுவையால் கட்டிப்போட்டிருக்கும் KFC நிறுவனமாக உருவெடுத்தது. அவருடைய ரெசிபியின் சுவையில் மயங்கிய அமெரிக்க மக்கள் எந்நேரமும் அவர் புகழ்பாடத் தொடங்கினார்கள். பைசா விளம்பரம் இல்லாமல் அவருடைய உணவகத்தின் பெயர் பட்டி தொட்டியெல்லாம் பிரபலமாக தொடங்கியது. சாண்டர்ஸின் ஊர் கெண்டக்கி என்பதன் காரணமாக அதன் பெயரிலேயே கெண்டக்கி ஃப்ரைட் சிக்கன் உருவாக்கப்பட்டது. சாண்டர்ஸ் தன்னுடைய சமையலறையில் சமைத்த கோழி வறுவல், ஸ்டேக்ஸ் போன்றவை உலக புகழ் பெற்ற பிறகு அவருடைய சேவையை பாராட்டும் விதமாக 1935 அவருக்கு கெண்டக்கி கர்னல் பட்டம் வழங்கப்பட்டது. ஆனால் மீண்டும் அவர் வாழ்க்கையில் தீ விபத்து எனும் வடிவில் விதி விளையாடியது. 1939 ஆண்டு நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது அவர் விரிவுபடுத்திய ஹோட்டல் எரிந்து போனது. மனம் தளராத சாண்டர்ஸ் 140 இருக்கைகள் கொண்ட உணவகத்தை மீண்டும் கட்டினார். அதன் பின்னர் தன்னுடைய வறுத்த கோழியின் சுவையில் சிறிது மாற்றம் செய்தார். தன்னுடைய அம்மாவின் ரெசிபியில் சில மாற்றங்கள் செய்து மூலிகையில் சிலவற்றை சேர்த்து 11 பொருட்கள் அடங்கிய ரகசிய ரெசிபியை தயாரித்தார். அது மக்களிடையே மிக நல்ல வரவேற்பை பெற்று அதன் மூலம் அவருடைய வியாபாரம் சூடுபிடித்தது. 1941 ஆண்டு 2 உலகப்போர் ஆரம்பித்ததும் சாண்டர்ஸ் வடக்கு கரோலினாவில் நடத்தி வந்த தன்னுடைய ஹோட்டலை மூடும் நிலை ஏற்பட்டது. மீண்டும் முட்டி மோதி பழைய நிலைமைக்கு திரும்பி விட்டதை பிடித்தார் சாண்டர்ஸ். தொடர்ந்து சாண்டர்ஸ் தனது 2வது மனைவியான கிளாடிகா லேடிங்டன் பிரைஸை கெண்டக்கி ஹோட்டலின் உரிமையாளராக மாற்றிவிட்டு அவர் அமெரிக்கா முழுவதும் உணவகங்களை திறக்கும் பணியில் ஈடுபட்டார். அரசியல் வேட்பாளராக போட்டியிட்டு அன்றைய அமெரிக்க ஜனாதிபதி ரூஸ்வெல்ட்டின் அரசாங்கத்திற்கு நம்பிக்கைக்குரிய தன்னார்வலராகவும் மாறினார். இப்படி பல அவதாரங்களை எடுத்த சாண்டர்ஸ் தனது அந்திம காலத்தில் கெண்டக்கி நகரின் மிக முக்கியமான உணவு விடுதி உரிமையாளரான பீட் ஹார்மன் என்பவரை சந்தித்தார். சாண்டர்ஸுடைய சிக்கனின் சுவையில் மயங்கிய அவர் அதன் உரிமத்தை பெற விரும்பினார். தன்னுடைய கைப்பக்குவம் உலகம் முழுவதும் சென்று சேர வேண்டுமென்று கனவோடு இருந்த சாண்டர்ஸும் அதற்கு சம்மதித்தார். ஆனால் சிக்கனின் ரகசிய ரெசிபியை ரகசியமாக வைத்திருக்க வேண்டுமென்று கண்டிஷன் போட்டார் சாண்டர்ஸ். இதைத் தொடர்ந்து ஹார்மனின் உணவகத்தின் வருமானம் பல மடங்காக உயர ஆரம்பித்தது. KFC என்கிற கெண்டக்கி ஃப்ரைட் சிக்கன் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் ஹார்மன் தான். மேலும் ஃபிங்கர் லிக்கிங் குட் என்கிற துணை வார்த்தைகளுக்கும் அவர்தான் சொந்தக்காரர். மேலும் சாண்டர்ஸ் உருவத்தை வைத்து KFC என்கிற பெயரில் விளம்பர பலகை அடிக்கப்பட்டு நாடு முழுவதும் பிரபலப்படுத்தப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அவருடைய சொந்த உணவகமான கெண்டக்கியிலும் வியாபாரம் பல மடங்கு உயர்ந்து போனது. ஆனால் அமெரிக்காவில் மாகாணங்களுக்கு இடையே ஏற்பட்ட நெடுஞ்சாலை அமைப்பு காரணமாக சாண்டர்ஸ் தன்னுடைய நிறுவனத்தை விற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. 65 வயதில் சாண்டர்ஸின் தொழில் வாழ்க்கை முடிவுக்கு வரப்போகிறது என்று எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் அப்போதுதான் KFCயின் வணிக உரிமையை பிறருக்கு வழங்குவதையே தன் முழு நேர தொழிலாக அவர் மாற்றுவார் என்று யாரும் எதிர்பார்த்திருக்கவில்லை. மேலும் அவருடைய KFC சிக்கனை உலகளவில் பிரபலமாக்க நீண்ட நெடிய பயணங்களை மேற்கொண்டார். இது அவருக்கு மேலும் வேலைப்பழுவை அதிகரித்தது. அடிக்கடி பயணங்களை மேற்கொண்டு எல்லா கடைகளிலும் கோழி சுவையாகவும் தரமாகவும் விற்கப்படுகிறதா என்று சோதனையிட்டார் சாண்டஸ். இது பிரான்சைஸ் வாங்கியவர்களுக்கு கடுமையான நெருக்கடியை உண்டாக்கியது. அவர்களை வாடிக்கையாளர்களுக்கு விசுவாசமாக இருக்க வைத்தது. சாண்டஸ் தன்னுடைய 75வது வயதில் 600க்கும் மேற்பட்ட இடங்களுக்கு KFC விரிவடைய வைத்திருந்தார். ஆனால் வயதான காலத்தில் அவரால் முறையாக அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை சரிவர கவனித்து நிர்வகிக்க முடியவில்லை. இதைத் தொடர்ந்து 1964 ஜான் ஓ பிரவுனால் தலைமை தாங்கப்பட்ட ஒரு நிறுவனத்திற்கு KFC விற்றுவிட்டார். இதன் மூலம் அவருக்கு 1000 கோடிக்கு மேல் வருமானம் கிடைத்தது. தன்னுடைய முகத்தையே தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும் என்கிற நிபந்தனையுடன் தான் அந்த நிறுவனத்தை சாண்டஸ் விற்பனை செய்தார். தன்னுடைய காலத்திலேயே தன்னுடைய KFC சிக்கன் உலக புகழை அடைய வேண்டுமென்ற ஆசைதான் சாண்டஸை KFC நிறுவனத்தை விற்க வைத்தது. ஆரம்ப நாட்களில் ஜமைக்கா, இங்கிலாந்து, மெக்சிகோவில் KFC நிறுவனத்தின் கிளைகள் தொடங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து ஆசிய ஆப்பிரிக்க கண்டங்களிலும் அந்நிறுவனம் விரிவுபடுத்தப்பட்டது. 1970 KFC சுவை, மார்க்கெட்டிங் வியூகம் மற்றும் கர்னல் சாண்டர்ஸின் புகழ் மேலும் மேலும் வளர 50க்கும் மேற்பட்ட நாடுகளில் 3000க்கும் மேலான உணவகங்கள் தொடங்கப்பட்டன. சாண்டஸ் KFC பிராண்ட் தூதராக பல்வேறு தொலைக்காட்சி மற்றும் விளம்பர நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். அவர் முக்கியமாக கோழிகளின் தரத்தின் மீது கண்ணும் கருத்துமாக இருந்தார். தன்னுடைய 90வது வயதில் கூட KFC உணவகங்களுக்கு வந்து அதன் சுவைத்தரத்தை மேற்பார்வை இடுவதை வழக்கமாக வைத்திருந்தார். அப்போது அவர் கூறியபடி தாவர எண்ணெயில் கோழியை வறுத்தெடுக்காமல் மலிவாக கிடைக்கிறதென பாமாயில் போன்ற எண்ணெய்களை செய்வதை அவர் பார்க்கிறார். மேலும் பல இடங்களில் தயாரிக்கப்படும் உணவின் சுவையில் அவருக்கு திருப்தி இல்லாமல் போகவே அவர் மீண்டும் தன்னுடைய அசல் ரெசிபியை கொண்டு உணவு தயாரிக்க முடிவு செய்தார். ஆனால் KFC சிக்கனுக்கான உரிமத்தை வைத்திருந்த ஹியூப்ளின் இன்க் நிறுவனம் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவே அவர் நீதிமன்றத்தின் கதவை தட்டினார். ஆனால் இறுதியில் அந்த வழக்கு அவருக்கு எதிராக முடித்து வைக்கப்பட்டது. இத்தனை சாதனைகள் புரிந்து வாழ்வாங்கு வாழ்ந்த சாண்டஸ் 1980 தன்னுடைய 90வது வயதில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். அவர் இறக்கும் சமயத்தில் உலகம் முழுவதும் 6000 KFC உணவகங்களும் ஆண்டுதோறும் 1000 கோடி ரூபாய் மதிப்பிற்கு விற்பனை மதிப்பும் இருந்தன. இன்று மெக்டொனால்ட்ஸுக்கு பிறகு உலகளவில் 2வது பெரிய சங்கிலி தொடர் உணவகமாக KFC இருக்கிறது. தற்போது கிட்டத்தட்ட 130க்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்த நிறுவனத்தின் 20,000க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்கின்றன. இதனுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடிக்கு மேலே என்று கூறப்படுகிறது. விடாமுயற்சி, அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பு இருந்தால் எந்த வயதிலும் வெற்றியடைய முடியும் என்பதற்கு உதாரணமாக உள்ளது கர்னல் சாண்டர்ஸின் வாழ்க்கை. ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் தன்னுடைய உழைப்பு மற்றும் கைப்பக்குவத்தின் மீது நம்பிக்கை வைத்து சாதனை படைத்தவர் சாண்டஸ். 1980 அவர் இறக்கும் வரை 2.5 லட்சம் மைல் தூரம் அவர் பயணம் செய்ததாக ஹூஸ்டன் பல்கலைக்கழகம் கூறுகிறது. எத்தனை உரிமையாளர்கள் மாறினாலும் என்றுமே சாண்டர்ஸுடைய படம்தான் KFC முகமாக இருந்து வருகிறது. சர்ச்சைகளில் அடிக்கடி சிக்குவதையும் KFC நிறுவனம் தன் வாடிக்கையாக கொண்டுள்ளது. கோழிகள் அதிகமான சதைப்பிடிப்பு கொண்டதாக மாற்றுவதற்காக அவைகளுக்கு ஒருவிதமான ஊசிகள் போடப்படுவதாக சர்ச்சை கிளம்பியது. இதைத் தொடர்ந்து KFC வளர்க்கப்படும் புகைப்படங்கள் வெளியாகி அதிர்ச்சியை கிளப்பியது. காரணம், அந்த கோழிகளின் உடலில் வழக்கமான கோழிகளுக்கு இருப்பதைப் போல இறக்கைகளே இல்லை என்று கூறப்படுகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பாக கோழிக்கு பதிலாக எலிக்கறியை பயன்படுத்துவதாக ஒரு சர்ச்சை கிளம்பியது. அதற்கு ஆதாரமாக இணையத்தில் படங்கள் உலாவின. இந்த சர்ச்சை முடிவதற்குள்ளாகவே லண்டனில் வறுத்த கோழி கேட்ட பெண்ணிற்கு கோழியின் கழிவு பாகங்களை KFC கொடுத்தது சர்ச்சையை கிளப்பியது. ஆனால் இத்தனை குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அவை எதுவும் KFC வியாபார சாம்ராஜ்யத்திற்கு சருக்களை ஏற்படுத்திவிட முடியவில்லை. காரணம், அதன் சுவை அப்படி. சாண்டர்ஸின் ரகசிய ஃபார்முலாவை அந்த அளவுக்கு இன்று வரையிலும் ரகசியமாக காத்து கொண்டு வருகிறார்கள். அசைவம் மட்டுமல்லாமல் சைவ உணவு வகையிலும் KFC நிறுவனம் அறிமுகப்படுத்தும் முயற்சியில் இறங்கியிருக்கிறது. முதற்கட்டமாக இங்கிலாந்தில் கலோரி குறைவான சைவ உணவுகளை அறிமுகப்படுத்த அந்த நிறுவனம் முயற்சி எடுத்து வருகிறது. KFC நிறுவனத்தின் வெற்றிக்கு முக்கிய காரணங்களில் ஒன்று அதன் கண்ணை கவரும் விளம்பரங்கள். கொழுத்த கோழிக்கறிகளையும் வண்ண மிகுதியான உணவுகளையும் விளம்பரப்படுத்தி உலகம் முழுக்க கஸ்டமர்களின் நாவை அடிமையாக்கி வைத்திருக்கிறது அந்த நிறுவனம். ஆனால் இந்த விளம்பரத்தின் வாயிலாகவே ஒரு சர்ச்சை அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்தில் முளைத்தது. TV விளம்பரத்தில் நன்றாக கொழுத்த கோழிகளில் வறுத்த உணவை பார்த்த ஒரு மூதாட்டி அதை போலவே கிடைக்கும் என்ற ஆவலில் ஆர்டர் செய்துள்ளார். ஆனால் கோழி வருவலோ கண்ணை கவரும் வண்ணம் இருக்காமல் கொஞ்சம் சுமாராகவே இருந்திருக்கிறது. இதனால் விரக்தி அடைந்த மூதாட்டி தன்னை நம்ப வைத்து ஏமாற்றிய KFC நிறுவனம் தனக்கு நஷ்டஈடாக 133 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று நீதிமன்றத்தின் வாசல் படிகளை ஏறினார். இதைத் தொடர்ந்து அந்த நிறுவனம் இதுபோல் இனி நடக்காது என்று அந்த மூதாட்டியிடம் உறுதி கூறி அந்த வழக்கை வாபஸ் தர வைத்தார்கள். இது மட்டுமல்லாமல் 2010 KFC நிறுவனம் ஒரு சுவாரஸ்யமான சர்வே ஒன்றை மேற்கொண்டது. அதில் KFC விளம்பரத்தில் இருக்கும் தாத்தா யார் என்று அமெரிக்காவின் இளைஞர்களிடம் கேள்வி கேட்கப்பட்டது. அவர்களில் 10 பேரில் 6 பேர் அது கர்னல் சாண்டர்ஸ் தான் என்பதை சரியாக கண்டுபிடித்து விட்டார்கள். 2015 சாண்டர்ஸை வீடியோ கேமின் மூலம் KFC நிறுவனம் மீட்டுருவாக்கம் செய்தது. இந்தியாவிலும் கூட வீதிக்கு ஒரு KFC உணவகங்கள் என்கிற நிலை வந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. உலகில் உள்ள பெரும்பாலான மக்கள் KFC சிக்கனுக்கு பரம ரசிகர்களாக உள்ளனர் என்று சொன்னால் அது மிகையாகாது. எதையும் கண்டு துவண்டு விடாத நெஞ்சமும் எதையும் எதிர்கொள்ளும் திறனும் அவைகளை தமக்கு சாதகமாக பயன்படுத்தும் சாதுரியமும் கொண்டிருந்தவர் கர்னல் சாண்டர்ஸ். அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கும் மிகப்பெரிய பாடம் என்னவென்றால் வயது ஒரு தடையல்ல என்கிற தாரக மந்திரம்தான். எந்த வயதிலும் ஒரு அழகான சாம்ராஜ்யத்தை நாம் நமக்காக அமைத்துக் கொள்ளலாம். ஒரு காலத்தில் தன்னுடைய சிக்கன் ரெசிபியை தன்னுடைய காரில் தூக்கி கொண்டு கடைகடையாக ஏறி இறங்கிய சாண்டர்ஸிற்கு இன்று அவர் ஆரம்பித்த நிறுவனம் சங்கிலி கிளைகளாக உலகம் முழுவதும் விற்பனையில் சக்கை போடு போட்டுக் கொண்டிருக்கிறது. கழுதையை குளிப்பாட்டுவது முதல் பல்வேறு வேலைகளை செய்த சாண்டர்ஸின் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்வதற்கு இன்று 500,000 பேர் வரிசையில் காத்திருக்கிறார்கள். வெற்றியாளர்கள் என்பவர்கள் தங்களுக்கென்று ஒரு பாதையை வகுத்து கொண்டு செயல்பட்டு வெற்றி பெறுபவர்கள் என்பதை கர்னல் சாண்டர்ஸின் வாழ்க்கையும் KFCயின் வெற்றி கதையும் நமக்கு உணர்த்துகிறது. KFC நிறுவனம் இருக்கும் வரையில் உணவுத்துறை என்கிற வானில் அவருடைய கொடி பறந்து கொண்டுதான் இருக்கும்.